சாந்தோம் கலை தொடர்பு நிலையம் வழங்கும் சாதனை சரித்திரங்கள்.
இனிய இதயங்களே, அன்பு அறிவிப்பாளர் திரு பி ஹெச் அப்துல் ஹமீத் அவர்களுடைய நேர்காணலின் சென்ற வார தொடர்ச்சியினை இப்போது கேட்கலாம்.
தமிழா தமிழா ஒன்றுபடு, தருணம் இதுதான் ஒன்றுபடு, அமிழ்தே தமிழால் ஒன்றுபடு, அனைவரும் இங்கே ஒன்றுபடு.
தமிழகத்தில் வந்து இங்க குறிப்பா தமிழ்நாட்டை விட இலங்கையில வந்து ஈழத்தமிழர்கள் வந்து நல்லா தமிழ் வந்து பேசிட்டு இருக்காங்க, உச்சரிக்கிறாங்க. ஐயா சொன்னாரு, ஒரு பேனா வந்து இங்க வந்து பென் அல்லது பேனான்னு
சொல்றேன்,
பால் பாயிண்ட் பென் சொல்றான். இலங்கையில இருக்கக்கூடிய ஒரு சிறு குழந்தைகிட்ட
கேட்டேன், விளம்பரத்திலே நாம் அறிமுகப்படுத்தினோம் குமிழ் முனை பேனா என்று. ஆனால் இப்போது என்ன சொல்கின்றேன், இப்படியான முயற்சிகள் அவசியம் இல்லை என்று சொல்ல வருகிறேன்.
குமிழ் முனை பேனா என்று அங்க உள்ளவங்க சொல்லுவாங்க. நீங்க சொன்னீங்க, ஏன் வந்து இதை கலை சுருக்களாவே அவங்களும் வந்து பேனன் அறிவிக்கலாமே?
இல்ல, அதைத்தான், அது அந்த தெளிவு இப்போது பிறந்திருக்கிறது என்று நான் சொல்கின்றேன். எனக்கு இது அவசியமா என்று. ஆனால் நாம் கலைச்சொல் அறிமுகப்படுத்தும் போது கூட ஒரு தெளிவோடு அறிமுகப்படுத்துவோம். அதற்கு உதாரணமாகத்தான் அதை சொன்னேன். குமிழ் முனை பேனா என்ற சொற்களை காதில் கேட்டு மனதிலே உருவைத்து பாருங்கள், தானாகவே இந்த வடிவம் வந்துவிடும். இதை விட்டு ஒரு ட்ரங்கோலுக்கு முண்ட கூவி என்றால் யாருக்கும் புரியாது இல்லையா? இதை விட்டு விட்டு கம்ப்யூட்டருக்கு கணினி கணினி என்றெல்லாம் வாத பிரதிவாதம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை.
கம்ப்யூட்டர் ஏற்றுக்கலாமா?
அப்படியே ஏற்றுக்கொள்ளலாம். காரணம், அது பெயர் சொற்கள். பெயர் சொற்களை மட்டும் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாதம். அப்படியே ஏற்றுக்கொண்டால் தான் நமது கல்வித்துறையிலே தமிழை வளர்க்கலாம். நான் வேடிக்கைக்காக சொன்னேன், கற்பனை செய்து பாருங்கள். இப்போது மருத்துவ கல்வி கற்பதற்காக ரஷ்யாவுக்கு செல்பவர்கள் ரஷ்ய மொழியை கற்றுவிட்டுத்தான் மருத்துவ கல்வி கற்க வேண்டும். ஒரு ஜெர்மனிக்கு பொறியியல் கல்வி கற்க வேண்டும் என்றால் ஜெர்மன் மொழியை கற்று பிறகுதான். ஆங்கிலம் அங்கெல்லாம் உதவப்போவதில்லை. ஆங்கிலம் அப்படி என்றால் ஆங்கிலம் உலக மொழி அல்ல என்ற முடிவுக்கு வருவோம். ஆகவே அந்தந்த நாடுகளுக்கு சென்று அந்த மொழியிலேயே அந்த கல்வியை, சரி, சின்ன சின்ன நாடுகள் எடுத்துக் கொள்ளுங்கள், டென்மார்க், நார்வே, ஸ்வீடன் போன்ற நாடுகளில் எல்லாம் ஆங்கிலத்தில் உயர்கல்வி அல்ல, அவர்கள் மொழியிலே. அந்த சின்ன சின்ன நாடுகளால் எப்படி முடிந்தது, அறிவியல் வளர வளர, கல்வி வளர வளர, தங்களுடைய மொழியையும் அதற்கேற்ற வகையில் வளர்த்துக்கொண்டே வந்திருக்கின்றார்கள். 6 கோடி தமிழ் மக்கள் வாழக்கூடிய நாடு, நாடு என்றுதான் சொல்ல வேண்டும் என்றால் தமிழ் நாடு என்றுதான் பெயர் வைத்திருக்கிறீர்கள். தமிழ் மாநிலம் என்று பெயர் வைக்கவில்லை. ஆகவே 6 நாடுகளுக்கு சமம். நாம் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறோம் இவ்வளவு காலமாக? வெறும் கவிதை எழுதுவதற்கும் கலை இலக்கியம் பேசுவதற்கும் பட்டிமன்றம் போடுவதற்கும் என்றுதான் தமிழை நாம் பயன்படுத்தி வந்திருக்கின்றோம் மாநாடு நடத்துவதற்கும். ஆனால் தமிழ் கல்வித்துறையிலே வளரவில்லை. கல்வித்துறையிலே வளர்ந்திருந்தால், அன்று நான் வேடிக்கையாக சொன்னேன், கற்பனை செய்து பாருங்கள், ரஷ்யாவிலிருந்து வரும் ஒரு மாணவன் தமிழகத்துக்கு வந்து மருத்துவக் கல்வியை தமிழிலே கற்கின்றான். ஏனென்றால் மருத்துவக் கல்வியின் அடிப்படை ஆங்கிலம் அல்ல, லத்தீன். அதை ஜெர்மன் மொழியில் கற்றால் என்ன, ரஷ்ய மொழியில் கற்றால் என்ன, தமிழில் கற்றால் என்ன இல்லையா? இதுபோல் பொறியியல் துறையோ அல்லது எல்லாமே வளர்க்கலாம் என்று ஓரளவுக்கு நான் நினைக்கின்றேன். இந்தியாவிலே வேறு மாநிலங்களில் அந்த முயற்சிகள் நடைபெற்று ஓரளவு வெற்றி கண்டிருக்கின்றார்கள். தமிழகத்திலும் கூட பொறியியல் கல்வியில் சில கல்லூரிகளிலே தமிழிலே கற்கலாம் என்ற நிலை வளர்ந்திருக்கிறது. ஆனால் இந்த வேகம் போதாது. இன்று பாரத ஜனாதிபதி அவர்கள் தமிழிலே தான் கற்றிருக்கின்றார். உயர்கல்வி வந்த பிறகுதான் அவருக்கு ஆங்கிலம், அவருக்கு இன்னும் தமிழ் உணர்வு இருக்கிறது, கவிதை எழுதக்கூடிய ஆற்று. இப்படி எத்தனையோ அறிஞர்கள் பல்வேறு துறைகளில் இருப்பார்கள். அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து இந்த பாடத்திட்டத்துக்கு ஏற்ற பல நூல்களை உருவாக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக. ஏன் வெளிநாடு போக வேண்டும்? அப்பொழுது இந்த வெளிநாட்டு மோகம் மறைந்துவிடும், தமிழை பெருமையோடு பேசக்கூடிய ஒரு பக்குவம் வரும்.
ஒரு காலத்திலுங்க ஐயா, இப்போ கடிதம் எல்லாம் எழுதும்பொழுது சேமமா நலமா இருக்கீங்களா?
இல்ல, இப்போது நீங்கள் வருவது தனித்தமிழ் என்ற வாதத்துக்கு வருகின்றீர்கள். அங்கே நான் வரவில்லை. அது முடிவில்லாத தொடர்கதையாக போகும். நதி மூலத்தை ஆராய்ந்து கொண்டே போனால் எது தமிழ் என்ற கேள்விக்கு வந்துவிடும். இப்பொழுது நானும் நீங்கள் பேசிக் கொண்டிருக்கும் இந்த பேச்சு, இந்த உரையாடலிலே எத்தனை தமிழ் வார்த்தைகள் என்று கணக்கப்பட வேண்டி வரும். அது வேண்டாம். இருக்கின்ற, நான் ஒரு அகராதியை பார்த்தேன், குரியாவின் தமிழ் அகராதி என்று. இருக்கின்ற தமிழ் சொற்கள் வழக்கில் இருப்பதையே தமிழாக ஏற்றுக்கொண்டு ஒரு அகராதியை அமைத்திருக்கின்றார்கள். அது ஆரோக்கியமானது. இனிமேலும் தமிழ் நான் என்ன சொல்கின்றேன், பிறமொழி கலப்பதில் கூட தவறில்லை, தாழ்வு மனப்பான்மையோடு கலக்காதீர்கள்.
உங்களுக்கு வந்து தமிழர் இது தமிழ் மேல ஒரு பற்றுதல் இருக்குது. நீங்க வந்து கூடுமான வர தமிழ்லயே பேசணும், தமிழ்லயே அறிவிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முயற்சி எடுத்து அதை அந்த மாதிரி பேசிட்டு தான் இருக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு ஊடகத்துறையில பணி செய்யறவங்க, ஊடகத்துறைக்கு வர்றவங்க, குறிப்பா தொலைக்காட்சி சினிமா இதுல இருக்கிறவங்க எல்லாமே வந்து தமிழை வந்து உச்சரிக்கிறது இல்ல. தொலைக்காட்சியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா முழுக்க முழுக்க ஆங்கிலம் தான். அதே மாதிரி சினிமாவிலயும் நிறைய வந்து தமிழ்ல வந்து முறையா.
இதற்கு மிக முக்கிய காரணம் திரைப்படம் என்று சொல்வேன். இன்று திரைப்படத்துறையை நம்பித்தான் மற்ற அனைத்தும் இருக்கின்றன. வெரிதாஸ் வானொலி அதுக்கு விதிவிலக்கு. ஆனால் பெரும்பாலான வர்த்தக ரீதியாக இயங்கும் வானொலிகளோ தொலைக்காட்சிகளோ திரைப்படங்களும் திரைப்பட பாடல் காட்சிகளும் அல்லது பாடல்களே இல்லை என்றால் அத்தனையும் இழுத்து மூட வேண்டிய நிலை. அவை அந்த திரைப்படத்துறையில் ஓரளவு நச்சு விதைகள் கலக்கப்பட்டிருக்கின்றன. அவர்கள் வர்த்தக ரீதியாக தாங்கள் லாபம் தேட வேண்டும் என்பதற்காகவே இந்த சமூகத்திலே, இந்த அதாவது கிராமத்து மட்டத்திலே கூட சில விஷ விதைகளை விதைக்கின்றார்கள். இதற்கு இன்னொரு புறம் இந்த விஞ்ஞான வளர்ச்சியையும் குறிப்பிடலாம். அதாவது செய்மதி என்று சொல்கின்ற சாட்டிலைட், இந்த சாட்டிலைட் மூலமாக வேறு நாடுகளிலிருந்து வரும் தொலைக்காட்சிகள் பலவிதமான குப்பைகளை கொட்டிவிட்டு போகின்றன. அதற்கு எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை. இன்று சிங்கப்பூரையோ அல்லது மலேசியாவையோ எடுத்துக்கொண்டால் அங்கே கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. எதை மக்கள் பார்க்க வேண்டும் என்பதை வடிகட்டி அவர்கள் வழங்கக்கூடிய ஒரு பக்குவம் அங்கே இருக்கிறது. இங்கே அது இல்லை. ஒரு வீட்டுக்குள்ளே இருக்கும் குடும்பத்திலே ஒரு ஒளிவு மறைவில்லாமல் வாழக்கூடிய சூழலிலும் கூட அந்த சின்ன திரை வழியாக எத்தனையோ விஷயங்கள், அந்தந்த வயதில் சில விஷயங்களை அறிய வேண்டும் என்பார்கள். அதையும் தாண்டி சில விஷயங்கள், மிட் நைட் மசாலாக்களும் இந்த ஃபேஷன் டிவிக்களும் இப்படியெல்லாம் வந்து ஒரு கலாச்சார கலப்பை இங்கே ஏற்படுத்திவிட்டதால் ஆங்கிலத்தில் கல்ச்சரல் ஷாக் என்று சொல்வார்கள். அதிலே கலங்கி போயிருக்கும் இந்த சமுதாயத்துக்கு, இந்த மக்களுக்கு திரைப்படத்துறையினரும் அதே பாணியிலே சில குப்பைகளை கொட்டி அவர்களுடைய ரசனையை மாற்றி எங்களுடைய பண்பாட்டு கோலங்கள், எங்களுடைய மொழி, எங்களுடைய கலாச்சாரம் இவற்றையெல்லாம் கொஞ்சம் தாழ்வாக நினைக்கும் ஒரு மனப்பான்மையை அவர்களை அறியாமலேயே உண்டாக்கியிருக்கின்றார்கள்.
தொலைக்காட்சியில் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து சினிமா சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி தான் வந்து நிறைய ஒளிபரப்பு பண்றாங்க. ஆனா வானொலி எடுத்துக்கிட்டீங்கன்னா திரைப்பட பாடல் வந்து அதுக்குன்னு குறிப்பிட்ட நேரம் தான். மற்ற நேரங்களில் வந்து நாடகங்கள்.
எந்த வானொலியை குறிப்பிடுகின்றீர்கள்?
இன்னைக்கு வந்து
24 மணி நேரத்தில் ஒரு 20 மணித்தியாலங்கள் திரைப்பட பாடல்கள் தான்
இன்னைக்கு இங்கே உள்ள மாணவர்கள் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க.
ஆனால் திரைப்பட ஒன்று, நான் இன்னும் ஒரு கருத்தை, திரைப்பட பாடல்களையும் நான் குறை சொல்லவில்லை. அதிலே நல்ல பாடல்கள் இருக்கின்றன, அவற்றை மட்டும் தெரிவு செய்து போடுங்கள். காரணம், நம்மை அறியாமலேயே மிகப்பெரிய ஒரு பணியை இந்த திரைப்பட பாடல்கள் செய்து கொண்டிருக்கின்றன. அதை நான் பல இடங்களில் அழுத்தமாக சொல்லியிருக்கின்றேன். இந்த தேமதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்துள்ள வேண்டும் என்று கனவு கண்ட அந்த கவிஞன், அது நனவாகிக் கொண்டிருக்கிறது. எப்படி என்றால், இந்த திரைப்பட பாடல்கள் இப்போது கொஞ்சம் மேலத்திய இசை கலந்து நவீன விஞ்ஞான தேரில் ஏறிச் செல்வதால் அதில் இருக்கும் அந்த ஊழிநயம் இவை புலம்பெயர்ந்த நாடுகளில் வளரும் தலைமுறையே இருக்கிறது. இப்போது நான் பல்வேறு நாடுகளுக்கு அடிக்கடி சென்று வருகிறேன் அல்லவா, அங்கெல்லாம் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளிலே அங்கு தமிழர்களுக்கு பிறந்த பிள்ளைகள், அந்த இளைய தலைமுறை ஆர்வத்தோடு கலந்து கொள்கின்றார்கள் கலாச்சார நிகழ்ச்சிகளிலே, பாடல்களை வந்து பாடுவார்கள். சரி, எப்படி? ஆனால் அவர்கள் சாதாரணமாக என்னோடு பேசும்போது வேற்று மொழியில் தான் பேசுவார்கள். என்னிடம் வந்து கையெழுத்துக்கு வரும்போது கூட, அங்கிள் இங்கிலீஷ் பிளீஸ் என்று சொல்வார்கள். ஏன் என்று கேட்டால், வி டோன்ட் நோ தமிழ் என்று சொல்வார்கள். யூஆர் எ தமிழ், எஸ் ஐ எம் எ தமிழ், பட் ஐ டோன்ட் நோ தமிழ் என்று சொல்வார்கள். இப்படி ஒரு நிலை என்றாலும் கூட அவர்கள் அந்த பாடல்களை பாடும்பொழுது தமிழை அழகாக உச்சரிக்கின்றார்கள். எட்டி பார்த்தால் ஜெர்மன் மொழியிலோ அல்லது ஆங்கிலத்திலோ அல்லது வேறொரு மொழியிலோ எழுதி வைத்துக் கொண்டு தமிழை உச்சரிக்கின்றார்கள். அந்த அளவிலாவது ஒரு பணியை, தமிழை அவர்கள் உச்சரிக்க செய்யும் பணியை இந்த திரைப்பட பாடல்கள் செய்கின்றன. அவை அந்த திரைப்பட பாடல்கள் கொச்சையான, நாம் ஜீரணிக்க முடியாத, நான் சமீபத்தில் ஆனந்த விகடன் பவள விழா மலரில் கூட ஒரு கட்டுரையில் இதை குறிப்பிட்டிருந்தேன். ஜெர்மனியிலே ஒரு கலை நிகழ்ச்சியில் நான் கலந்து கொண்ட பொழுது, இப்பொழுது சொல்வார்களே இந்த ரெக்கார்ட் டான்ஸ் என்று ஒரு கலாச்சாரம் பரவி இருக்கிறது, உன்னதமான கலை நிகழ்ச்சி என்று நடத்துபவர்கள் கூட அதனைத்தான் செய்கின்றார்கள். திரைத்துறையை சார்ந்தவர்கள் அந்த நிகழ்ச்சிகளில் கூட இப்படியான பாடல்கள் இடம்பெறுகின்றன. அது நமது இளையவர் மத்தியிலும் பரவி வருகிறது. ஜெர்மனியில் ஒரு அண்ணனும் தங்கையும் மேடையிலே நடனமாடினார்கள் ஒரு பாடலை போட்டுவிட்டு. என்ன பாடல் என்றால் சொல்வதற்கே நான் கூசுகிறது. சரக்கு வச்சிருக்கேன், சரக்கு வச்சிருக்கிறேன், கோழி ருசியா இருந்த கோழியை விட்டு, குமரியை ருசியா இருந்த குமரியை விட்டு, இப்படி அருவறுப்பான, அதுக்கு இரட்டை அர்த்தமே இல்லை, ஒரே அர்த்தம் தான். அவ்வளவு அருவறுப்பான வார்த்தைகளை கொண்ட ஒரு பாடலுக்கு அண்ணனும் தங்கையும் மேடையிலே நடனமாடினார்கள். எனக்கு நெஞ்சு பொறுக்கவில்லை. நான் மேடைக்கு சென்று சொன்னேன், இப்பொழுது இந்த இளைய தலைமுறையினர் பாடல் வரிகளின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு இவற்றை ரசிப்பதில்லை, அவற்றிலே அவர்கள் நடனமாடிய போது கூட அந்த பாடல் மெட்டு அதில் உள்ள தாளக்கட்டு அந்த வேகம் இதனால் ஈர்க்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த நடனத்தை அரங்கிலே பார்த்துக் கொண்டிருந்த விடலை பருவத்தினர் எவ்வளவு அருவறுப்பான எண்ணங்களோடு இந்த பெண்ணை பார்த்திருப்பார்கள். இந்த அண்ணனையும் அந்த தங்கையும் எப்படியெல்லாம் கற்பனை செய்வார்கள் என்பதை பார்க்க எனக்கு கஷ்டமாக இருக்கிறது என்று சொன்னவுடன் அந்த இருவரின் தந்தை உடனடியாக மேடைக்கு வந்து கண்ணீர் மல்க ஒலிவாங்கியில் நின்று மன்னிப்பு கேட்டார். இனிமேல் என்னுடைய குழந்தைகளை இப்படியான பாடல்களுக்கு நடனமாட விடமாட்டேன் என்று சொன்னார். இதை சின்ன உதாரணத்துக்காக சொல்கின்றேன். இப்போது கூட நான் இப்போது சற்று முடித்துவிட்டு வந்த போட்டி நிகழ்ச்சி பாடல் திறன் காணும் போட்டியிலே ஒரு சின்ன குழந்தை, அதற்கு நான் இருக்கின்றேன் ஒரு 6 வயது கூட நிரம்பாத ஒரு சின்ன, மன்மதராசா மன்மதராசா என்ற பாடலை பாடினார். அந்த பாடலின் வரிகள் அந்த பிள்ளைக்கு புரியாது. அதே இரண்டையும் செய்கிறது, தமிழ் பணியையும் செய்கிறது, தமிழை உச்சரிக்க வைக்கிறது திரைப்பட பாடல்கள். அதே நேரத்தில் திரைப்பட பாடல்கள் இப்படியான கொச்சையான அர்த்தம் கொண்ட பாடல்களை அவர்களுடைய மனதிலே விதைக்கக்கூடிய ஒரு துப்பாக்கி நிலையம்.
ஊடகத்துறையில் பணி செய்யறவங்களுக்கு சமூக அக்கறை வேணும்,
சமூக அக்கறை வேண்டும். எங்களை பொறுத்தவரையில் நாமும் திரைப்பட பாடல்களை ஒளிபரப்பினோம். திரைப்பட பாடல்களை மட்டுமே நம்பி இருக்கவில்லை இலங்கை வானொலியில். அந்த திரைப்பட பாடல்களை கூட நாம் ஒரு குழுவாக இருந்து தணிக்கை செய்து எதனை ஒளிபரப்பலாம் எதனை ஒளிபரப்பக்கூடாது என்ற திட்டவட்டமான ஒரு ஒரு தீர்வு இருந்தது எங்களுக்கு. அதன்படித்தான் பாடல்களை ஒளிபரப்பினோம். நல்ல ரசனை, நல்ல இசை நயம், நல்ல கவி நயம் இவற்றையெல்லாம் ரசித்து நேர்கள் மத்தியிலும் கூட அந்த ரசனையை வளர்க்கக்கூடிய வகையில் சில நிகழ்ச்சிகளை நடத்தினோம். நேர்கள் மத்தியிலே நல்ல எழுத்தாளர்களை உருவாக்கினோம். இன்றைய பிரபல கவிஞர்கள் பலர் இலங்கை வானொலிக்கு எழுதி வளர்ந்தவர்கள். இப்படி பல நிகழ்ச்சிகளை நாம் நடத்தியிருக்கோம்.
அதாவது ஒரு ரசிகனா, ஒரு அறிவிப்பாளனா, செய்தி வாசிப்பாளனா நீங்க வந்து பல பணிகளை செய்திருக்கீங்க. இதையும் தாண்டி இப்போ உங்களை முழுமையாக பார்க்கும்பொழுது ஒரு சமூக கருத்தியலை உள்வாங்கி சமூகத்தை வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு கருத்தியலை உள்வாங்கியிருக்கீங்க. அந்த வகையில் நீங்கள் எந்த ஒரு நிகழ்ச்சியும் கொடுத்ததா நமக்கு தொலைக்காட்சியில்?
எனக்கு தெரியாத, உங்களுக்கு தெரியாத பக்கங்கள். ஜனரஞ்சகம் மட்டும்தானே தெரியும். ஜனரஞ்சகம் எனக்கு அவசியமாக இருக்கிறது.
உங்களை பத்தி மக்கள் வந்து தெரிந்த பக்கங்களா அது வரைக்கும் நீங்க சொன்னதை தெரிஞ்சிருப்பாங்க. இப்ப தெரியாத பக்கங்கள் என்ன அப்படின்றத கொஞ்சம் நேயர்களுக்கு நீங்க சொன்னால.
என்ன பற்றியே நான் சுயபுராணம் சுயபுராணம் பாடுவதாக ஒத்தப்பட்டபடி
உங்களின் மறுபக்கம்,
மறுபக்க நிகழ்ச்சி வந்துங்க இப்போ மற்றவர்களுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பேட்டிகள் வந்து உந்துதலா இருக்கும் அப்படிங்கிறது.
இதிலே நான் கொஞ்சம் தெளிவோடு இருக்கின்றேன். அதாவது இன்றைய தலைமுறையும் என்னை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஜனரஞ்சகமான அம்சங்கள் வேண்டும். ஒரு பாட்டுக்கு பாட்டு அல்லது ஒரு இது போன்ற திறமையை காணும் பாடல் திறன் போட்டி போன்ற நிகழ்ச்சிகளில் என்னை ஈடுபடுத்திக் கொள்வதிலே 2 நோக்கங்கள் உண்டு. ஒன்று, என்னுடைய வாழ்வுக்கு தேவையான வருமானத்தை பெற்றுக் கொள்வது என்பது ஒன்று. இன்னொன்று, இன்றைய இளைய தலைமுறையை நம் பக்கம் ஈர்க்க வேண்டும் என்றால் ஜனரஞ்சகமான அம்சங்களிலே நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஆனால் என்னுடைய ஆத்ம திருப்திக்காக நான் செய்யும் பல பணிகள் உண்டு. அந்த பணிகளிலே மிக முக்கியமாக நான் இணையதளத்திலே சில பணிகளிலே என்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றேன். உங்களுக்கு தெரியும், உலகத்தமிழ்.com என்று ஸ்ரீராம் நிறுவனத்தினர் ஆரம்பித்த அந்த ஆரம்ப விழாவிலிருந்து அதனுடைய பங்களிப்புகளில் எனக்கு பங்குண்டு.
உங்களுடைய அந்த இமெயில் ஐடி என்னன்னு சொல்லிட்டீங்க, நேயர்கள்
தெரிஞ்சுக்கலாம். அதே ஆங்கிலத்திலே தான் சொல்ல வேண்டும்.
ஆங்கிலத்திலே சொல்லுங்க, ஆங்கிலத்திலே
சொல்லுங்க. அது BHAHMED HAMED@yahoo.com.
ஐயா, இது இந்த வாரத்தை இதோடு முடிச்சுக்கலாங்க. அடுத்த வாரமும் நீங்க நிறைய பதில் சொல்ல வேண்டியது இருக்குங்க.
நன்றி. மீண்டும் அடுத்த வாரமும் நீங்கள் என்ன கேட்கப் போகின்றீர்களோ அத்தனை கேள்விகளுக்கும் மனம் திறந்து பதில் சொல்ல காத்திருக்கின்றேன். வாய்ப்பினை தந்த வெரிதாஸ் வானொலிக்கு நன்றி. வெரிதாஸ் வானொலியின் இனிய இதயங்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம்.
இனிய இதயங்களே, இந்த நேர்காணல் வளர்ந்து வரும் அறிவிப்பாளர்களுக்கு பயனளிக்கும் என நம்புகிறோம். இதன் தொடர்ச்சியினை அடுத்த வாரமும் கேட்டு பயனடையலாம். நிகழ்ச்சி அமைப்பு உங்கள் கனகராஜ். ஒலிப்பதிவு எட்வர்ட் வில்சன்.
இனிய இதயங்களே, சாதனை சரித்திரங்கள் நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சி தயாரிப்பு சாந்தோம் கலை தொடர்பு நிலையம்.